பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலையம் தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் திருமதி முனைவர் வீப்பு சாந்தி அவர்கள் வளம் தரும் நவீன வாழை சாகுபடி முறைகள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டாக்டர் விபி சாந்தி. நான் வந்து இணை பேராசிரியர் தோட்டக்கலைத்துறையில் ஐசிஆர் கேவிகே வம்பன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் வேலை செய்துட்டு வரேன். உங்களுக்கு வாழை சாகுபடி குறிப்புகள் பற்றி பேச வந்திருக்கேன். ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மட்டும் வாழையை நிறைய பயிர் பண்ணுறாங்க. அதுவும் ரீசெண்டாக வந்து செவ்வாழை அதிகமாக பயிர் பண்ணுறாங்க, பூவன் பண்ணுறாங்க, ரஸ்தாளி பண்ணுறாங்க. இந்த மூணு ரகங்களும் ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வாழையோட இம்பார்ட்டண்ட், அதாவது இது வந்து 150 நாடுகளில் பயிரிடப்படுது. அது மில்லியன் ஆஃப் மக்கள் இதை வந்து வாழ்வாதாரமாக ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க. சிறிய விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் எல்லாருமே இதை பயிர் பண்ணுறாங்க. நிறைய லாபம் கிடைக்குது இதில். வாழை மரம் வந்து பலதரப்பட்ட கிளைமேட்டிக் கண்டிஷனில் வரும். பல மண்ணில், பல கிளைமேட்டில் அது நல்லா வர்றதால வாழை மிக முக்கியமான பயிர். அது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, அதிலிருந்து நம்ம நிறைய மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கலாம். அதாவது அந்த வாழை நார், பொய்த்தண்டுன்னு சொல்லுவோம் அந்த வாழை நார், அதை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஃபைபர்லேருந்து நிறைய பலதரப்பட்ட பொருட்கள் செய்யலாம். அலங்கார பொருட்கள்லாம் அதில் செய்யலாம். ஈவன் புடவை, அதுக்கு சட்டையெல்லாம் இப்போ செய்கிறாங்க. அவ்வளோ விலை அதிகம்னா 2000 ரூபாய் வரைக்கும் போகுது. அதேமாதிரி வாழை இலை தட்டுக்கள் செய்கிறாங்க, தென்னை தட்டுக்கள் மாதிரி வாழைத்தட்டுக்கள். அதேமாதிரி வாழைப்பூ, வாழைப்பூவில் பார்த்தீங்கன்னா அதில் ஊறுகாய் செய்கிறாங்க. அதில் தோற்புத்தன்மை இருக்கிறதால மருத்துவ பயன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வாழைப்பூ செய்கிறாங்க, தொக்கு செய்கிறாங்க. அதேமாதிரி வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஜாமு, ஜெல்லி, சாஸு, வாழைக்காய் பவுடர் அதெல்லாம் செய்யலாம். அது இல்லாமல் அதில் ஆர்டிஎஸ் ரெடி டு சர்வ் ஜூஸ் செய்யலாம். அதில் வைன் கூட செய்யலாம், வாழைப்பழம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செய்யலாம். அது இல்லாமல் டைரெக்டாக வாழைப்பழத்தை அப்படியே தோலை உரிச்சு காய வச்சுட்டா அது சாக்லேட் ஃபிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழைப்பழ சாக்லேட் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்கள் அதிலிருந்து செய்து நம்ம பலன் பெறலாம். இப்போ வந்து வாழைப்பழம், அதில் வந்து அதிகமாக நம்ம மகசூல் பெற்று நிறைய லாபம் அடையிறதுக்காக என்ன வழிமுறைகள் இருக்குன்றதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து வாழை மரம் போடுறவங்க நம்ம என்ன ரகம் வேணும், அந்த ஊருக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது? ஏன்னா நோய் ரொம்ப அதிகமாக வரும், அதுக்கேற்ற மாதிரி திசு வளர்ப்பு வாழை ரகங்களை பயன்படுத்தலாம். அதில் வந்து நோய், பூச்சி அதெல்லாம் தாக்கிற எதிர்ப்புத்தன்மை இருக்கும். அடுத்தது நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம். அதாவது சொட்டு நீரில் தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாத உரத்தையும் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு சொட்டு நீர் பாசன முறையில் நம்ம விவசாயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடர் நடவு சாகுபடி. சாதாரணமாக இல்லாமல் நிறைய செடிகளை குறுகிய இடத்துல நம்ம நட்டு நிறைய லாபம் பெறலாம். அதுக்கப்புறம் சத்துக்களை, அதாவது அதுக்கு வாழைக்கு கொடுக்க வேண்டிய உரங்கள், உரம், நீர் பயன்பாடை கரெக்டாக எவ்வளோன்னு ஜட்ஜ் பண்ணி ஆப்டிமமாக கொடுக்கணும். அடுத்தது மேட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடைக்கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கண்ணை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஏன்னா நம்ம வாழையை நட்டுட்டோம்னா அது பாட்டுக்கு நமக்கு இடைக்கண்ணு வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு அது ஒரு முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சு. பஞ்சுன்னா என்னது? வாழைத்தார். அந்த வாழைத்தாரை எப்படி மேனேஜ் பண்ணுறது? வாழைத்தார் முதல்ல பூ வரும், அதுக்கப்புறம் வாழைத்தார் வரும். அதனோட என்னென்ன முறைகள்னு பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறோம். அறுவடை பண்ணிவிட்டு அதை எப்படி கவனமாக மார்க்கெட்டுக்கு அனுப்புறது, சந்தைப்படுத்துதல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பழுக்க வைக்கிறது, அதை எப்படி நம்ம விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறது, அதிலெல்லாம் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொபஸ்டா, ரெட் பனானா, பூவன், ரஸ்தாளி, நேந்திரன், முந்தன், கற்பூரவள்ளி, மட்டி, விருப்பாட்சி, இந்த ரகங்கள்லாம் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்க்கும்போது பூவன், ரஸ்தாளி, அப்புறம் ரெட் பனானா, சில இடத்துல முந்தன், இதுதான் இங்கே பயிர் செய்கிறாங்க. இப்போ முக்கியமான இங்கே என்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ், கஷ்டங்கள் இருக்குன்னா தண்ணி கரெக்டாக விட முடியறதில்ல, சத்தான உரங்களை போடுறதில்ல, பேலன்ஸ்டாக சமச்சீராக நம்ம கொடுக்கறதில்ல. அடுத்தது நல்ல வாழைக்கண்ணு நமக்கு கிடைக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சி நோய் மேலாண்மை சரிவர நீங்கள் தெரிஞ்சுக்கல. அதே மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து கடுக்கா காடுன்ற ஒரு கிராமத்தில் அங்கேருந்து ஒரு விவசாயி எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அனுப்பினார். இலை எல்லாமே காஞ்சிச்சு. நான் என்ன மேடம் பண்ணுறது? பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக இலைப்புள்ளி நோய், ஃபுல்லாக இலைப்புள்ளி நோய். அந்த அதில் வந்து மொத்தம் 14 இலை இருக்க வேண்டிய அந்த நேரத்தில் அவங்களுக்கு 4-5 இலை தான் இருக்குது, பச்சை இலை. இது எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. அதை வந்து நான் அதுக்கு என்ன பண்ணணும், அதை சுத்தப்படுத்தணும், அந்த இலையெல்லாம் கட் பண்ணணும், அதுக்கு இந்த மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை டைரக்டர்கிட்டையும் அவரோட தெளிவாக அதை கேட்டு நான் அந்த விவசாயிக்கு சொன்னேன். அவரோட வயலுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து போய் அவர் பண்ணியிருக்காரான்னு பார்க்கும்போது அவர் அந்த இலையை கட் பண்ணவே இல்லை. முதல்ல அந்த இலைப்புள்ளி வந்த இலைய அத்தனையும், அது சிகிட்டோகான்ற ஒரு இலைப்புள்ளி நோய், அதை எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் மருந்தடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அவர் கட் பண்ணல. கேட்டால் இல்லை மேடம், அதை கட் பண்ணால் எங்களுக்கு வந்து வாழை தார் வந்து வெயிட் கம்மியாயிடுதுன்னு சொல்கிறார். ஆனால் இலை வந்து கம்மியானதால் தான் வெயிட் கம்மியாகும், ஆனால் அது அவருக்கு தெரியல, அதை ஃபாலோ பண்ணலை. அப்படி நம்மக்கிட்ட நான் இருக்கிற தொழில்நுட்பங்களை கற்றுக்கல, நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணலைன்னா அப்புறம் நமக்கு கண்டிப்பாக நல்ல மகசூல் கிடைக்காது. அதையும் நான் இங்கே தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இப்போது நவீன தொழில்நுட்பங்கள்னு சொன்னேன்ல, ஃபாலோ பண்ணணும்னு, அது என்னென்னு சொல்கிறேன். அப்போ வந்து முதல்ல என்ன பண்ணணும், வாழை போடுற இடத்துல மண் பரிசோதனை செய்யணும். லேண்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு, மண்ணை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பரிசோதனை செய்திடணும். அதில் ஈசி எவ்வளோ, அதனோட pH, கார அமில நிலை எவ்வளோ, அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நூற்புழு, மண்ணில் இருக்கிற நூற்புழு இருக்குதா? ஏன்னா வாழையில் பார்த்தீங்கன்னா 4 வகையான நூற்புழு தாக்கும். ஸோ அதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் சத்து பற்றாக்குறை இருக்குதா, அது ரொம்ப முக்கியம். அது இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உர அளவு பரிந்துரை பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது, மண்ணை பற்றிட்டு பார்த்துட்டோமா, அடுத்தது ரகங்களை பற்றி பார்க்குறோம். ரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலேருந்து ஜூன் ஜூலை அந்த நேரத்தில் ஒரு புயல் வரும். அப்போ வந்து நிறைய வாழை மரங்கள் சாஞ்சிரும். இப்போ வந்து அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அறுவடைக்கு வரா மாதிரி நடக்கூடாது. அதே மாதிரி அந்த மாதிரி நட்டால் நல்ல விலை கிடைக்குதுன்னு பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி சில முறைகளை ஃபாலோ பண்ணணும். அதாவது அதுக்கு நல்ல முட்டு கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுங்க, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று, நல்ல வெயில் காலத்தில் வாழை வந்தாலும் நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைவெளி, இடைவெளியை வச்சு அடர் நடவு சாகுபடி. இப்போ ஒரு இடத்துல வந்து 1000 கண்ணு நடுற இடத்துல 1500 கண்ணு நட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தார் வந்து கொஞ்சம் எடை கம்மியாக இருந்தாலும் நமக்கு அதிகமான தார் கிடைக்கிறதால லாபம் தான் கிடைக்கும். அதனால அடர் நடவு அந்த முறையை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் உரம், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நான், அது சத்து பற்றாக்குறை வராமல் பேலன்ஸ்டாக சரிவிகித உரம் சத்துக்கள் கொடுக்குற மாதிரி செடிக்கு கொடுக்கணும். அதுவும் எப்போ கொடுக்கணும், சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியாக பிரித்து கொடுக்கணும். அதாவது பசி இல்லாத நேரத்தில் நம்ம சாப்பிட்றோமா, அந்த மாதிரி அதுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது, நீர் பாய்ச்சறது. நீர் பாய்ச்சறதுல பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் இருக்குது. சில பருவங்கள் நமக்கே பெண்களுக்கு ஒரு சில கிரிட்டிக்கல் பீரியட்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த வளர்ற முதிர், இளம் பருவத்துலேருந்து முதிர் போகும்போது அப்போ நிறைய சத்துக்கள் கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் அது பின்னாடி காலத்தில் உடம்பு நல்லா இருக்கணும், நல்ல முறையில் குழந்தை பெற்று வளர்க்கணுன்றதுக்காக. அதே மாதிரி தான் வாழைக்கும், வாழைக்கு கிரிட்டிக்கல் பீரியட் இருக்குது. எப்போது, அதனோட இளம் பருவத்திலிருந்து அது வந்து பூக்கிற பருவம் மாறுற நேரத்தில், அந்த நேரத்தில் சரியான தேவையான அளவு உரத்தையும் தண்ணியும் நம்ம கொடுக்கணும். அடுத்தது வந்து கலை, கலை மேலாண்மை. கலையில் வந்து நிறைய எடுப்பாங்க, கை கலை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு கெமிக்கல் கலை இருக்குது, அதுக்கப்புறம் மெஷினை கலை எடுக்கலாம். இதில் எது வேணால் கரெக்டாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் முக்கியமானது முட்டு கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தார் விடும்போது தார் வெயிட் தாங்காமல் செடி விழாமல் முட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தார் வந்துடும். தார் வந்தோடனே என்ன பண்ணணும், தாருக்கு ஒரு உரம் போடணும். உரம் போடும்போது அதில் 6% காற்று போடுறதுக்கு இடைவெளி விடணும். அந்த மாதிரி காற்று உள்ளே போய் வெளியே வந்தால் நமக்கு வந்து நல்ல அழகான தார் கிடைக்கும், அது ஷைனிங்காக இருக்கும், நல்ல வேலை போகும். அதே மாதிரி அறுவடை, அறுவடையை நம்ம முடிவு பண்ணணும், எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு. இப்போது லோக்கல் மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 90% முதிர்ந்த தாரை வெட்டி எடுக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப தூரம் அனுப்புகிறோம், வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோம் அல்லது வேறு நாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75-80% முத்துற நிலையில தான் நம்ம அதை எடுத்து அறுவடை பண்ணணும். அதுக்கப்புறம் எப்படி கையாளுறது, அதை அறுவடை பண்ணிட்டு அதை எப்படி வச்சிடுறது, அதை எப்படி பேக்கிங் பண்ணுறது, இதையும் கவனமாக பார்க்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு நல்ல லாபமான பயிராக வாழை நமக்கு இருக்கும், சரிங்களா? இப்போ இன்னொன்று நான் உங்ககிட்ட சொன்னேன், என்ன சொன்னேன், அடர் நடவு. அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போது ரஸ்தாளி, பூவன், மொந்தன்லாம் நம்ம போடுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ எவ்வளோ இடைவெளி, இப்போ எவ்வளோ அடி, 7x7 கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 904 செடி நமக்கு நடலாம். இதுவே நம்ம இது அடர் நடவுக்கு போகிறோம், அப்படி பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1520 கட்டை, அதாவது வாழைக்கண்ணை நம்ம நடலாம். அதே மாதிரி இன்னொரு அடர் நடவும் இருக்குது, இவங்க நேந்திரன், அந்த டுவாஃப் காவண்டிஷு, அந்த ரகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து 2 வாழையை ஒரு குழியில் நடலாம். அதே மாதிரி 3 வாழையை ஒரு குழியில் நடலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 2x வாழை மரத்தை நம்ம வைக்கிறோம், நல்ல அதுக்கும் ஏற்ற மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். அடுத்து முக்கியமானது ஒன்றுன்னா க்ரீன் மென்யூரிங், அதாவது அப்படின்னா என்னென்னா பசுந்தால் உரம். அதாவது அந்த காலத்துலேயும் நம்ம நெல் பயிருக்கெல்லாம் போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது நெல் பயிர் போடும்போது வரப்பு ஓரத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் கழித்து போடுவாங்க, வேப்ப மரம், பூவரச மரம், அந்த இலைகளெல்லாம் அந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதுக்குன்னே பசுந்தால் உரம் இருக்குது. அதாவது சனப்பை கேள்விப்பட்டிருப்பீங்க, சனப்பை, அந்த சனப்பையை இடையில போடணும். போட்டுட்டு அதை 45 நாளில் பூ வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அதை நம்ம நல்லா உழுது ஓட்டிடணும். ஓட்டிட்டால் நமக்கு நிறைய அதில் சத்துக்கள் கிடைக்கும், அதாவது தழைச்சத்தை ரொம்ப குறைச்சிக்கலாம். இன்னொன்று அந்த லெக்யூமினஸ் கிராப்புன்னு சொல்லுவோம், அதாவது பயறு வகைகள், அதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். அதாவது மழை காலத்தில் என்ன பண்ணும், நல்லா வளரும் விதை போட்டோம்னா, வெயில் காலத்தில் அப்படியே நல்ல காய் வரும், நல்ல காய் முத்தி அந்த காயெல்லாம் அப்படியே கீழே விழும், மறுபடியும் அடுத்த சீசனில் அது முளைச்சி நமக்கு எப்பயுமே கிரவுண்டை கவர் வச்சுக்கும், வீடு களை வராது, மென்யூர் ஆட் ஆகும். எவ்வளோ கிலோ தெரியுங்களா, 25 to 25 tons நமக்கு பசுந்தால் உரம் கிடைக்கும். அதில் பார்த்திங்கன்னா 60 to 90 kg தழைச்சத்தை அதுவே கொடுத்துருது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இன்னொரு விஷயம், அந்த சனப்பை சொன்னேன் இல்லைங்களா, சனப்பை போட்டால் 100 புழுவை அழிச்சிடும். ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதையும் நம்ம. அதுக்கடுத்து வாழைக்கட்டை, அதாவது வாழை இடைக்கண், அந்த கண் வருதுங்களா, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. முதல்ல பூ வர்ற பருவம் வரைக்கும், பூ வர்ற வரைக்கும் இடைக்கண்ணு வராமல், பூ வரும்போது ஒரே ஒரு இடைக்கண்ணை தான் விடணும் நம்ம. அதுக்கு முன்னாடி நிறைய இடைக்கண் வரும், அதை என்ன பண்ணணும்னா நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை அப்படியே தோண்டி எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு 2 ml கரசினை ஊற்றுனோம்னா அது செத்து போயிடும், திருப்பி திருப்பி வராது. நம்ம ஒரு கண்ணை மட்டும் கவனமாக இடைக்கண்ணை வளர்க்கலாம். அந்த வளர்க்குறதையே 2 times வெட்டி விடலாம். நம்ம வெட்டி விட்டால் நமக்கு திடமான தடிமனான கண்ணு கிடைக்கும். ஏன்னா அடுத்தது 2nd ரெட்டு நூடுவோம் இல்லைங்களா, அடுத்த 2nd வாழை, அது வரும்போது நல்லா சீக்கிரமாக நமக்கு பூ பூத்துரும். அது ஒரு டெக்னிக். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட். சப்போர்ட் ஏன் கொடுக்குறேன்னு சொன்னேன், 40 to 60 km வேகத்தில் காற்று வரும்போது கண்டிப்பாக வாழை டேமேஜ் ஆகிடும். இதுவே 95 km ஒரு மணி நேரத்துக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக மரம் கீழே விழுந்துடும். அதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுறோன்னா, இது வரைக்கும் நம்ம சவுக்கு கட்டை அல்லது மூங்கில் அதை வந்து நம்ம ஒட்டு கொடுக்குறோம். அது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் ஸ்டீல் ஒயர், அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு திக்கான பாலியுரித்தேன் கயிறு, அதை வந்து பெக்மார்க், பெக்குன்னா ஒரு குச்சி வச்சு மண்ணில் அடிச்சுட்டு அதை வந்து அந்த வாழை மரத்தோட சேர்த்து கட்டிடுவாங்க. 4 கட்டும்போது என்ன காற்று வந்தாலும் அது தாங்கினு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நீங்கள் வாழை தான் அந்த இடத்துல பயிரிட போகிறீங்கன்னு முடிவு எடுத்துட்டா, விண்ட் பெல்ட், அதாவது ஷெல்டர் பெல்ட்னு சொல்லுவாங்க, அதாவது காற்றை வந்து தடுக்கிற உயரமான மரங்களை நடணும். யூக்கலிப்டஸு, கேஷரினா, அந்த மாதிரி மரங்களை சுற்றி நம்ம நடும்போது காற்றை வந்து அது அரெஸ்ட் பண்ணிடும், சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொன்று சொல்லியிருக்கேன்ல, உங்களுக்கு இடையில வந்து நீங்கள் என்ன பயிர் போடலாம், தட்டைப்பயிறு போடலாம், 2 times நீங்கள் தட்டைப்பயிறு போடலாம். இப்போ வந்து நான் இன்னொன்று சொன்னேன், திசு வளர்ப்பு வாழையை நீங்கள் கவனமாக தேர்வு பண்ணுங்கன்னு. ஆமாம், ஏன்னு சொன்னால் நோய் இருக்காது, யூனிஃபார்மாக ஒரே நேரத்தில் எல்லாம் வரும், ஒரே நேரத்தில் இலை வரும், ஒரே நேரத்தில் பூ வரும், ஒரே நேரத்தில் தார் வரும், அதனால் நமக்கு ரொம்ப ஈஸி. அதாவது உரம் மண்ணில் போடுறதா இருந்தாலும் செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி அதிக மகசூல் கிடைக்கும். இதை எங்கே வாங்கணும், அதாவது அங்கீகாரம் பெற்ற நர்சரி, அதாவது அங்கீகாரம் இல்லாத நர்சரியிலேருந்து வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் இடைவெளி பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன், 7x7 இடைவெளி தான் நம்ம கொடுக்குறோம் சாதாரணமாக. அப்போ நமக்கு 904 கண்ணு வருது ஒரு ஏக்கருக்கு. இதுவே நம்ம ஹை டென்சிட்டியில் போட்டோம்னா, அதாவது 4x4 அப்படி பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 2083 கண்ணு ஒரு ஏக்கருக்கு கிடைக்குது. அதே மாதிரி நேந்திரன்னா 2x3 ஒரு குழிக்கு நடுறது மூலமாக நமக்கு 3086 கண்ணை நடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி பாய்ச்சல். தண்ணி பாய்ச்சறது என்னென்னா, நம்ம வந்து 2 times நடுறோம், ஒன்று வந்து ஜூன் நடவு, இன்னொன்று அக்டோபர் மாதத்தில் நடுறோம். ஜூன் நடுற பண்ணும்போது என்னென்னா 5 லிட்டர் தண்ணியிலேருந்து ஆரம்பிப்போம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா 22 லிட்டர் கண்டிப்பாக நம்ம விடணும். அதுவே செப்டம்பரில் பார்த்திங்கன்னா 14-20 லிட்டர் தண்ணி நம்ம கொடுக்குறோம். எப்படி? சொட்டு நீர் பாசனத்து மூலமாக கொடுத்தோம்னா. இதுவே அக்டோபர் நடவு பண்ணோம்னா நமக்கு 4-6 லிட்டர் போதும். அப்படி ஆரம்பித்து செப்டம்பரில் வந்து 14-16 லிட்டர் தண்ணி கொடுத்தாலே நமக்கு போதும். இப்போது சாதாரணமாக நீர் பாய்ச்சும்போது நமக்கு 40% தான் பயன்படுத்துகிறோம். இதே தெளிப்பு பாசனமாக இருந்தால் 40-60% பயன்படும். இதுவே சொட்டு நீர் பாசனமாக இருந்தால் 90-95% நமக்கு பயன்படுத்திக்கிறோம். ஏன்னு சொன்னால், நான் சொன்ன நிறைய பருவங்கள் இருக்குன்னு. இப்போ முக்கியமான 6 பருவங்கள் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல செடி நடுறோமா, அப்போ வந்து 4-6 லிட்டர் தண்ணி. அதுக்கப்புறம் இளம் பருவம், அப்போ 8-10 லிட்டர். அப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்னு சொன்னேன்ல, அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமாக அந்த பட்டு, அதாவது பூ வர நேரம், அப்போ வந்து 16 லிட்டர் தண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் பூ வெளியே காய் வந்துடும், ஷூட்டிங், அது வரும்போது 20 லிட்டர் தண்ணியும். அந்த பஞ்ச் வெளியில் வந்துடும், தார் வெளியில் வந்த பிறகு 24 லிட்டரும் நம்ம கொடுக்கும்போது நல்ல கவனமான பெரிய நல்ல தார் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம உரப்பாசனம் 95% சேர்க்கலாம்னு சொல்லிட்டேன். இப்போது ட்ரிப் இரிகேஷனில் 1 ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா மகசூல் எடுக்கலாம். அதேமாதிரி உரமும் சொட்டு நீரில் நம்ம கொடுக்கலாம். அது பேர் தான் உரப்பாசனம். அப்படி கொடுக்கும்போது சாதாரணமாக கொடுத்தா நமக்கு 25-30% சேமிக்கலாம். அப்படி சொட்டு நீர் பாசனத்தில் 50% வரைக்கும் நம்ம சேமிக்கலாம். மகசூல் பார்த்திங்கன்னா 60% அதிகமாக கிடைக்கும். அதில் இன்னொன்று இருக்குது, சொட்டு நீர் பாசனம் சொன்னேன்னா, சொட்டு உரப்பாசனம் சொன்னேன்னா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொன்று மூடாக்கு. மூடாக்குன்னா என்ன? மல்ச்சிங் போடுறது, தரையில் போடுறது. இப்படி போடுறதால என்னென்ன நன்மைகள்னால், முதல்ல நம்ம கலை கட்டுப்பாடுக்கு வந்துடும், அப்புறம் தண்ணி விடுறது நல்லா சேவாகும். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு உரத்தை எப்படி கொடுக்கணும், உரத்தை எப்படி கொடுக்கணும். இப்போ யூரியானா 3 தடவை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும், 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம். இதுவே வந்து பொட்டாஷாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், 4 முறை நம்ம பிரித்து கொடுக்குறோம், 3, 5, 7, 9. ஏன்னா அந்த பொட்டாஷ் சத்து வந்து காய் நல்ல சுவையாகவும் நல்லா வளர்கிறதுக்கும் அது உதவும். அதனால் காய் வந்த பிறகும் நம்ம அதை கொடுக்கலாம். இன்னொன்று, இப்போ வந்து வந்துடுச்சு தார், வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதில் ஆண் பூ கீழே தொங்கும் பார்த்திங்களா, நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த பூ வந்து ஆண் பூ. அந்த பூவை நம்ம எடுத்துடணும். அதை எடுக்கலன்னா என்னாகும், சத்துக்கள் வந்து அதில் போயிட்டால் நமக்கு தாரில் இருக்கிற சின்ன சின்ன பழங்கள் பழுக்காது, பெருசாகாது, அதே சைஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பிடங்கல்னு சொல்லுவோம், அதாவது கொன்னை. கொன்னைன்னா அந்த தாரை எடுத்துகிட்டு வர்ற கட்டை, அப்படியே வளையம் இல்லைங்களா அந்த குருத்துலேருந்து, அதுதான் கொன்னைன்னு சொல்லுவோம். அந்த கொன்னை வந்து வெளியில் வந்த உடனே இலையை வச்சு மூடிடணும். அப்படி இல்லைன்னா என்னாகும், அந்த இடம் தான் காஞ்சி போயிடும், வெயில் வந்து அதிகமாக படும், காஞ்சி போயிடும், அதில் வந்து கொன்னை அழுகல் வந்துடும். ஸோ அதனால் கவனமாக அதை மூடிட்டுரும். அதுக்கப்புறம் தார் வெளியே வந்துச்சு, அந்த தாரில் நம்ம ஆண் பூவை நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பஞ்சை ட்ரிம் பண்ணணும். ட்ரிம்மிங்னா என்னென்னா, அந்த இடையில அந்த ஒரு பழத்துக்கும் ஒரு குச்சி மாதிரி ஒன்று பூவோட பார்ட் பகுதி வந்து அப்படியே காஞ்சி போயிருக்கும், அதை நம்ம கையில் தட்டி விடுறோம். தட்டி விட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா யூனிஃபார்மாக நமக்கு பழம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2% பொட்டாசியம் சல்ஃபேட் உரத்தை வந்து நம்ம தண்ணியில் கலந்து அதை அடிக்கணும். 20 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் நம்ம தெளிக்கிறது மூலமாக நல்ல பஞ்சு, அழகான பஞ்சு, பெரிய பஞ்சு நமக்கு கிடைக்கும். அப்புறம் பஞ்சு கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அது வந்து 100 காஜ் திக்னஸ் இருக்கிற பாலித்தீன் கவரை வந்து ரெண்டு பக்கமும் ஓப்பனாக இருக்கும், அதை அப்படியே கவர் பண்ணி மேலே கட்டி விட்டுடலாம். கட்டி விடும்போது 6% ஓட்டை இருக்கணும், பஞ்சிங் மிஷின்லேயே ஓட்டை போடலாம் 6 இடத்துல. அந்த மாதிரி நமக்கு 6-8 இடத்துல ஓட்டை போடும்போது 6% காற்று உள்ளே போய் வெளியே வரும், ஆனால் பூச்சி மட்டும் உள்ளே போகாது. இதனோட பயன் என்ன, ஷைனிங்காக இருக்கும் தார், அப்படியே நம்ம பார்க்கும்போது அப்படியே மின்னும், நல்ல ஒரே நேரத்தில் அது பழுக்கும். அப்புறம் பார்த்தா நல்ல விலை போகும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அடுத்தது, ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சில வாழைப்பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலரில் கருப்பு கலரில் அப்படியே கோடு மாறி போட்டிருக்கும், அதெல்லாம் அந்த பூச்சி வந்து அப்படியே ஸ்கேரிங், அப்படியே பிடிச்சி அதை சாப்பிட்றோம், அது வந்து இல்லாமல் இருக்கும் அப்படி பண்ணோம்னா. அடுத்து நோய்கள், நிறைய நோய்கள் இருக்குது வாழைக்காக, நான் முன்னாடியே சொல்லிட்டேன். வாடல் நோயின்னு ஒரு நோய், அந்த நோய் வந்து ரொம்ப கவனமாக கையாளணும். இப்போது அந்த வாழைத்தண்டு தண்டை வந்து பொய்த்தண்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், வாழைப்பூ எப்போ பூக்கும், வாழைப்பூ அதாவது கண் டெவலப் ஆகும்போதே கீழே அது வாழைப்பூவே ஃபிக்ஸ் ஆகிடும், அது வாழ வர 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 அந்த பூ பெருசாய் பெருசாய் அப்படியே மேலே வந்துட்டே இருக்கும். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் 15 டிகிரி டெம்பரேச்சர் கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அப்படியே அந்த வாழைத்தார் வெளியே வந்துடும், வராது, நல்லா வராமல் வெளியில் வந்துடும். அதனால் கவனமாக நம்ம பார்த்துக்கணும், எல்லாமே சமமாக சரியான நேரத்தில் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த வாடல் நோய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான வாழை போடக்கூடாது. அந்த இடத்துல வாடல் நோய் வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம ரைஸ் நெல் போடணும், நெல் பயிர் போடணும். அது வராத அந்த நோய் வராத ரகங்கள் இருக்குது, என்னென்னா பூவனில் வராது, நேந்திரனில் வராது, ரோபஸ்டாவில் வராது, இதை நம்ம மாற்றி போடலாம். அதே மாதிரி கண்ணு வாங்குறோம்ல வாழை கண்ணு, அதை கவனமாக வாங்கணும், அதில் அந்த நோய் இல்லாமல் பார்த்துக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா வேரில் எங்கேயாவது கட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அல்லது அந்த தண்டு பகுதியை கீறி பார்த்தீங்கன்னா அதில் ப்ரௌன் கலரில் அப்படியே ஒரு லேஷன் மாதிரி குழகுழன்னு வரும். அது இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வாடல் நோய் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வதங்க ஆரம்பிச்சிடும் செடி. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கண் வாங்கின உடனே அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். என்ன பண்ணணும், அந்த சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் வெட்டி எடுத்துணும், வேர் அந்த பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு 2 கிராம் பெவஸ்டின் 1 லிட்டர் தண்ணியில், அதே மாதிரி ட்ரைசோஃபாஸ் அது வந்து 5 ml 1 லிட்டர் தண்ணி, இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு அதில் வந்து இந்த வாழைக்கட்டையை முக்கி போடணும். சரி, இந்த மாதிரி முக்கி நட்டுடணும். சப்போஸ் வாழை மரம் வந்துச்சு, அந்த நேரத்தில் இந்த நோய் வந்துச்சுன்னா 5வது, 7வது, 9வது மாதத்தில் இதே இந்த ட்ரைஃபாஸ் அது வந்து 5 ml இந்த கார்பன் டைசீமை கரைச்சி செடியில் ஊற்றணும், வேர்கிட்ட ஊற்றணும். இது மட்டும் இல்லாமல் உயிர்கொல்லி உரங்கள்லாம் படிச்சிருப்போம், ட்ரைகோடர்மா சூடோமோனாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதையும் நம்ம போடலாம். அது 15 கிராமும், அது கூட இந்த ஃபார்மியாட் மென்யூர்னு சொல்கிறோம்ல தொழு உரம், அதை வந்து 4 மடங்கு அதிகமாகவும் 4 தடவை போடணும். எப்போ 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதம். இப்போ நீங்கள் கெமிக்கல் ட்ரைசோஃபாஸு இந்த கார்பன்டசிம் போடலைன்னா இந்த சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மான்ற உயிர்கொல்லி உரங்களை எருவோட கலந்து இந்த மாதங்கள் சொன்னால 3, 5, 7, 9 இந்த மாதங்களில் மண்ணில் போடணும். அந்த மாதிரியே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கடுத்து நான் சொன்னது சிகட்டோகா இலைப்புள்ளி நோய். இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் நான் வந்து எங்கெங்கே வாழை பயிரிடுறாங்களோ எல்லா இடத்துலையுமே இப்போ அதிகமாக இருக்குது. இதால் வந்து 40%-100% நமக்கு மகசூல் இழக்கிற வாய்ப்பு இருக்குது. அதனால் சுத்தமான கல்டிவேஷன் முறைகளை பின்பற்றி இந்த மாதிரி நோய் வந்த இலைகளை கட் பண்ணிவிட்டு தனியாக குழியில் தோண்டி பொதிச்சிடணும். இதுக்கு வந்து இதை தோண்டி எடுத்துகிட்ட பிறகு ப்ரப்பிகோனசோல் அப்படின்ற ஒரு மருந்து 0.5 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து இதுக்கு நம்ம அடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை இருக்குது, க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட இதை அடிக்கும் போதெல்லாம் காலிக்ஸின் கார்பன்டசிம் இதை கலந்து அடிக்கலாம். ஓகே, ப்ரப்பிகோனசோல் இல்லைன்னா கார்பன்டசிம் ப்ளஸ் காலிக்ஸின் போடும்போது அந்த டீபால் அல்லது கொஞ்சமாக ஷாம்பு சோப்பு பவுடர் ஏதாவது போட்டு அடித்தா நல்லா போய் ஸ்ப்ரெட் ஆகிடும், நோய் கண்ட்ரோல் ஆகிடும். அதனால் சுத்தமாக வச்சுக்கணும் வாழைக்காடு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொன்னைன்னு சொல்லியிருக்கேன்ல, கொன்னைன்னா அந்த பிடங்கல்னு அந்த காய் வர்ற பகுதி மேலே அந்த குருத்துக்கிட்ட, அதுக்கு வர்ற நோய் தான் பிடங்கல் ராட், அழுகல் நோய். அதுக்கு வந்து 0.1% கார்பன்டசிம் அது வெளியில் வந்தோடனே நம்ம ஸ்ப்ரே பண்ணிடணும், அதன் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம கண்ணில் வர்ற நோய் பார்த்திங்கன்னா பாக்டீரியல் ரைசோம் ராட் அப்படின்ற ஒரு ராட் வரும். அப்போ அதாவது கண் நட்ட 3வது மாதத்தில் பார்த்தா அது அப்படியே கண் வதங்கி போயிடும், காஞ்சி போயிடும். என்னென்னு பார்த்தா அதில் அந்த அழுகல் இருக்கும், அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா ரொம்ப மோசமான வாடை அடிக்கும், அதுதான் பாக்டீரியல் ராட்டால் வர்றது. அது வந்து எர்வினியான்ற ஒரு நோய் கிருமியால் வருது. இப்போ எமிசான் 2 கிராம்ன்ற ஒரு மருந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம வேர்கிட்ட ஊற்றணும், இல்லது ப்ளீச்சிங் பவுடர் இருக்கு இல்லையா அதையும் கலந்து நம்ம கீழே ஊற்றலாம். அதேமாதிரி தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். இதெல்லாம் நோய்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வைரஸ் நோய். நம்மளை மட்டும் வராது, நமக்கு வந்ததில் கொரோனா வைரஸ், அதேமாதிரி வாழைக்கும் நிறைய வைரஸ் இருக்குது. ஒன்று வந்து முடிக்கொத்து நோயின்னு சொல்லுவோம், பஞ்ச் டாப். அடுத்தது வந்து பிராக்ட் மொசைக் வைரஸ், அதாவது அந்த பூ வர்ற அந்த உரையில் வர்ற வைரஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீக் மொசைக் வைரஸ்னு அந்த கூடு கூடாக வரும் அந்த ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி வைரஸ் வரும்போது நம்ம நிறைய மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் பண்ணணும். அந்த இடத்துல வருதுனாலே மண்ணை நல்லா வெயில் காலத்தில் கொத்தி விடணும். அதே மாதிரி வைரஸ் நோய் சொன்னால அந்த ஒன்ஸ் வைரஸ் வந்துச்சுன்னா அந்த செடியை நம்ம முடிங்கி போட்டுடணும். முடிக்கொத்து நோயின்னா அது வந்து அப்படியே எப்படி இருக்கும், இப்போ தொடப்பம் வந்து எப்படி இருக்கும், நெருக்க நெருக்கமாக வச்சு ஒரே இடத்துல கட்டி விடுறோம்ல, அதே மாதிரி கொத்தா அப்படியே கட்டி விட்ட மாதிரி இருக்கும். அதில் தாரும் வராது, பூவும் வராது, காயும் வராது, அதை நம்ம ஃபுல்லாக அழிச்சிடணும். அதே மாதிரி எந்த வைரஸ் வந்தாலும் அதனோட நமக்கு மகசூல் கிடைக்காது, அதனால் அதனால் செடியை ஃபுல்லாக எடுத்துடணும். அந்த இடத்த நம்ம என்னென்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். அடுத்தது கோடை உழவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ், நல்ல உயிர்கொல்லி உரங்களை நிறைய பயன்படுத்தலாம். அதேமாதிரி பொட்டானிக்கல்ஸ், செடியிலேருந்து வர இலைத்தலை இதெல்லாம் நம்ம நிறைய பண்ணலாம். அதாவது அந்த நீம் கேக்கு அதெல்லாம் நிறைய அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சி. பூச்சின்னு பார்த்தீங்கன்னா இலை தின்னும் புழு, இலையை கடகடகடன்னு கட் பண்ணி சாப்பிட்றோம். அப்படி வந்துச்சுன்னா அதுவும் அந்த குருத்து சின்ன வயசில் தான் இது ரொம்ப அதிகமாக வரும். அப்போ வந்து குளோர்பைரிபாஸ் அப்படின்ற மருந்து 2.5 ml 1 L தண்ணியில் கலந்து நம்ம இலைக்கு அடிச்சிடலாம். அதன் மூலமாக அந்த பூச்சி வராது. அதுக்கப்புறம் அந்த காம் வண்டு, அதாவது அந்த வாழைக்கட்டைன்னு சொல்கிறீங்களா, அதில் வந்து ஒரு வண்டு போய் குடைஞ்சி அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படி அது சாப்பிட ஆரம்பிக்கும்போது நமக்கு எப்படி தெரியும், உள்ளே போனால் வெளியில் எப்படி தெரியும், இலை மஞ்சளாயிடும், அப்படி சிக்கியாக இருக்கும், வதங்கி போய் இலை தொங்கிட்டுருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கையில் மண்ணை தோண்டி பார்த்தோம்னா அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் அந்த காம் வண்டு உள்ளே தோண்டிக்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், பஞ்சில் அந்த குளோர்பைரிபாஸ் மருந்தை 2.5 ml 1 L தண்ணியில் கலந்து வச்சுட்டு அந்த பஞ்சை எடுத்து அதில் தொடச்சி விடணும். அந்த மாதிரி சோப் பண்ணும்போது அந்த என்னாகும், அந்த வண்டு செத்து போயிடும், கிட்ட வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா நூற்புழு. நூற்புழுக்கு தான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், சனப்பையை போடுங்க என்ன. அப்புறம் இன்னொன்று, அந்த மெரிகோல்டு செண்டுமல்லின்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த செண்டுமல்லியை இடையில பயிர் பண்ணோம்னா நூற்புழு கிட்டே வராது. அதுக்கு வேப்ப புண்ணாக்கு போடணும், கடுகு புண்ணாக்கு, முத்துக்கொட்டை புண்ணாக்கு இதெல்லாம் போடலாம். அதேமாதிரி சனப்பை சொன்னேன், செண்டுமல்லி சொன்னேன். அடுத்தது அந்த உயிர்கொல்லி உரங்கள் சொன்னால ட்ரைகோடர்மா, பெசிலோமைசிஸ் அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் இருக்குல்ல என்னென்ன, அசோஸ்பைரலம், அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் நம்ம போடலாம். அது கூட வேம்ன்ற ஒரு ஃபங்கையை போடலாம். இதெல்லாம் போட்டால் நமக்கு நூற்புழுலேருந்து கண்ட்ரோல் ஆகிடும். இதெல்லாம் போட்டு நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குங்க, 60-80 tons மகசூலை நல்ல பெற்றுடலாம். இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் கவனமாக சொல்லிட்டேன், அதாவது நம்ம ஆரம்பிக்கிறதுலேருந்து மண்ணிலேருந்து ஆரம்பித்து நமக்கு அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்தா நமக்கு 60-80 tons வாழை கிடைக்கும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தகவல் மற்றும் உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம். முக்கியமாக ரொம்ப அதிகமான நோய்கள் இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக அனுப்பலாம், அல்லது நேராக எடுத்துகிட்டு வரலாம். நாங்களே வரணுனாலும் நாங்கள் வந்துடுவோம். ஒரு டீம் ஆஃப் சயின்டிஸ்ட் நாங்கள் மொத்தமாக வந்து உங்களுக்கு அதை என்ன பிரச்சனை, அதை எப்படி நிவர்த்தி செய்யலான்னு அங்கவே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியுமா, ICR KVK வம்பன் 4 Road இருக்குது. அதனால் அங்கே வந்தும் நீங்கள் தகவல் பெற்றுக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், 9486827171. இந்த அலைபேசியில் நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த புதுகை பண்பலை நிலையத்துக்கும் இந்த குறிப்புகளை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை வளம் தரும் நவீன வாழை சாகுபடி முறைகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண் அறிவியல் நிலையம் தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் திருமதி முனைவர் வீப்பு சாந்தி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை FM 9.2 gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.